நின்று முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சு முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இறையசுவில் என் அன்பிற்குரியவர்களையும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசிரியையும் வழங்குவதில் மகிழ்வடைகிறேன். இறைவன் தன் பணிக்கென உலகத்தின் துவக்கம் முதல் இந்நாள் வரை பணியாளர்களை தேர்ந்தெடுத்தவர் தகுதிப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார். உலகின் இறுதி நாள் வரை தனக்கான பணியாளர்களை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருப்பார். அப்பணியாளர்கள் வரிசையில் நாமும் ஒருவராய் இருக்க முடியும் என்பதை இந்நாளின் இறை வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றன. ஆகவே இந்த மறை நிகழ்வில் நாம் தகுதியோடு பங்கு பெற்றும் இறைவன் வார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பினை நாம் வாழ்வாக்கிடம் தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நம் நினைவுக்கு கொண்டு வந்தும் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய பேரிரக்கம் கொண்ட நம் வானக தந்தையிடம் அவருடைய மன்னிப்பிற்காய் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும்
ஆண்டவரே இறைவனே
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும்
கிறிஸ்துவே இறைவனே
இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர நீரே அருள் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26-30. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் ஆண்டவரே, நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே, நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரே, நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே நானும் அது பிறன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்திகள் இருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22-30 முடியும். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியதும், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போதும் அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போதும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையசுவில் அன்பிற்குரியவர்களே, தன் தந்தையிடமிருந்து அழைப்பினை பெற்றுக்கொண்டவராய் சவால்கள், சிலுவைகள், துன்பம், கண்ணீர், வேதனை, பாடுகளுக்கு மத்தியில் தன் அழைப்பை ஒரு நாளும் தொலைத்து விடாதவராய், எந்த அழைப்பினை பெற்றுக்கொண்டு மன்னகம் வந்தாரோ அதனை முழுமையாய் நிறைவு செய்த இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்தி, இன்றைய நாளில் இறை வார்த்தையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் முதல் வாசகத்தின் இறுதி வார்த்தைகளையும் நற்செய்தியின் இறுதி வார்த்தைகளையும் நாம் தனியாக பிரித்து எடுத்து தியானிப்போம். ரோமியர் 8:30 அறிவசனத்தில் இப்படியாக இறைவார்த்தை நம்மோடு பேசுகிறது. ஆண்டவர் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார். யாரையெல்லாம் அவர் அழைக்கிறாரோ அவர்களையெல்லாம் அவர் தமக்குரியவராய் அவர் ஏற்புடையவராய் மாற்றுகிறார். யாரையெல்லாம் ஏற்புடையவராய் மாற்றினாரோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய மாட்சியிலே பங்கு பெற செய்கிறார். இது முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகள் நமக்கு சொல்லும் செய்தி. நற்செய்தியின் இறுதி வார்த்தைகளை பாருங்களேன். கடைசியானோர் முதன்மையாகின்றனர், முதன்மையானோர் பலர் கடைசியாகின்றனர். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் இணைத்து பார்த்தோம் என சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பினுடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அழைப்பு இருக்கிறதே, அது உண்மையில் இறைவன் கொடுக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கொடை. ஒரு பங்கு சமூகமும் ஒரு குடும்பமும் தன் பங்கு சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து ஒரு ஆசிரியரை, ஒரு மருத்துவரை, ஒரு பொறியாளரை அல்லது ஒரு துறையில் ஒரு நிபுணரை உருவாக்கி விடலாம். சிறு வயதிலிருந்தே அந்த செல்வனை, அதாவது அவருடைய பிள்ளையை அந்த துறையிலே அவர்கள் வளர்த்தெடுத்து பின்னாளில் அப்படியாக மாற்றிவிடலாம். ஆனால் அழைப்பு அப்படி அல்ல. நாம் விரும்பியதாலோ நாம் தெரிவு செய்வதாலோ உண்மையில் அழைப்பு நமக்கு வருவது இல்லை. நம்மை அழைப்பது ஆண்டவரின் விசேஷமான தனிச்சிறப்பு மிக்க கொடையாகும். ஆண்டவர் யாரை தன் பணிக்கென அழைக்க விரும்புகின்றாரோ, தன் பணியை செய்ய யாரை ஆண்டவர் அனுப்ப ஆசைப்படுகின்றாரோ, அவரே தனக்கானவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் அழைப்பின் மிகச்சிறந்த தனித்துவமாக இருக்கின்றது. இன்னி பார்ப்போம். பணம் இருக்கும், பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், சமூகத்தில் உயர் மதிப்பு இருக்கும், சாலையில் நடந்து செல்கின்ற பொழுது இருமருங்கிலும் மக்கள் அவர்களை வாழ்த்துவார்கள், அந்த குடும்பத்தில் அழைப்பு வரும் என்றோ, அந்த குடும்பத்திலிருந்து கண்டிப்பாக ஆண்டவர் பணத்தை, அதிகாரத்தை, உயர் மதிப்பை கொண்டு அழைப்பை கொடுப்பார் என்று நம்மால் ஒரு காலம் சொல்லவே முடியாது. ஆனால் அதே மதிப்புமிக்க நபரின் வீட்டிலே ஒரு சமையல்காரனாய், ஒரு காவலாளியாய், ஒரு தோட்ட வேலை பார்ப்பவராய் அங்கு எடுபடி வேலைகள் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவரின் மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருப்பார். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய அரிய செயலாகும். எல்லாம் இருக்கும், குடும்பத்தில் சொல்லிக் கொள்வதற்கு தேவ ஆசீர்வாதத்திற்கென சொல்லி ஒரு அழைப்பு இருக்காது. ஒரு அருள் பணியாளரோ, ஒரு அருள் சகோதரியோ அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டார்கள். ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ வயதானவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். உங்களை பார்க்கின்ற பொழுது என் மகனை போல, என் பேரனை போல, ஐயோ உங்களைப் போல ஒரு குருவாக மாறி இருக்க வேண்டும் என சொல்லி எத்தனையோ பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் எண்ணி புலம்புவதை நாம் அங்கங்கே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பு உண்மையில் அவரின் தனிச்சிறப்பான தெரிவாக மாறி போகிறது. என் அன்பிற்குரியவர்களே, எரேமியா இதைத்தான் மிக அழகாக எழுதுவார். 14:22 வானங்கள் தானாகவா மழை பொழிகின்றன? இல்லையே, ஆண்டவர் தானே அதை பொழியச் செய்கிறார். அனைத்தையும் செய்பவர் ஆண்டவர் என சொல்லி எரேமியா மிக அழகாக எழுதுகின்றார். அந்த வரிசையில் அழைப்பும் கூட தானாக வருவதல்ல. வருகின்ற அழைப்பிற்கு நாம் ஆம் என பதிலளிப்பு தருகிறோம். ஆனால் அழைப்பை கொடுப்பது ஆண்டவரே. இன்றைய நாளில் பணி குருத்துவத்தையோ பணியின் வாயிலாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பை குறித்து மட்டும் நாம் யோசிக்கப் போவதில்லை, சிந்திக்கப் போவதில்லை. நம் பார்வையை சற்று விசாலப்படுத்தி பொதுநிலை இறை ஊழியர்களை குறித்தும் பொதுநிலை இறை அழைப்பை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பணி குருத்துவம் என்பது பொது குருத்துவத்திலிருந்து பிறக்கின்ற ஒன்றாகும். எண்ணி பார்ப்போம். ஒருவேளை குடும்பங்கள் சிதைந்து போனால், தாயும் தந்தையும் ஒற்றுமையாக இல்லாமல் பிரிந்து சென்றால், 30-40 ஆண்டுகளுக்கு இந்த நிலை தொடரும் என சொன்னால், பணி குருத்துவத்திற்கென சொல்லி யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பணி குருத்துவம் பிறப்பதே பொது குருத்துவம் என்கின்ற பொதுநிலை இறை அழைப்பிலிருந்துதான். உங்களுடைய அழைப்பை இன்றைய நாளிலே இன்னும் ஆழமாக யோசித்து எப்படியெல்லாம் இறைவன் உங்களையும் அழைத்து ஏற்புடையவராக மாற்றி அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்கிறார் என்பதை நாம் தியானிக்கின்ற நாள் அழைக்கப்படுகிறோம். யோசித்து பார்ப்போம். இறைவன் எப்படிப்பட்ட மனிதர்களை அழைத்திருக்கிறார்? ஒருவேளை நம்முடைய இயலாமை, குற்றம், பலவீனம், பாவம் நம்மை நாமே நொந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய தகுதியினால் திறமையினால் அல்ல, அழைக்கின்ற நான் நம்பிக்கைக்குரியவன், என்னால் உங்களை தகுதிப்படுத்த முடியும் என சொல்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மையும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அவரின் வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்கு அழைத்து கொண்டே நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே ஏற்புடையவராக மாற்றிக்கொண்டே அவருடைய மாட்சியில் நம்மை எல்லாம் பங்கு பெற செய்து கொண்டே இருக்கிறார். ஆம், நம்முடைய பலவீனங்கள் ஒரு நாளும் அவர் கொடுக்கின்ற அழைப்பை பெறுவதற்கு தடையாக இருக்க போவதே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் அழைப்பை கொடுக்கின்ற மாத்திரத்தில் நம் பலவீனம் நம்முடைய பலமாக மாறிப்போகும். எண்ணி பார்ப்போம் எப்படிப்பட்ட அழைப்பை இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுத்தாரன சொல்லி. அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? அந்த காலத்தில் எருசலேமில் வாழ்ந்த குருக்களையா? சமூகத்தில் உயர் பதவியில் அந்தஸ்தில் இருந்தவர்களா? இல்லையே. பெண்கள் மட்டும் இரண்டாம் குடிமக்களாக வாழவில்லை. யூதர்களிலும் கூட கலிலேய பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே கருதப்பட்டனர். இயேசு தன் பதினோரு சீடர்களை அவர் அங்கிருந்து அழைக்கிறார். சாதாரண மீனவர்கள், வரி வசூலித்தவர், பாவி என சமூகம் முத்திரை குத்தப்பட்டவர், அத்துணை பெயரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி ஏற்புடையோராக மாற்றி குருத்துவத்தின் வழியாக தலைச்சிறந்த ஒரே குருவான தன் குருத்துவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு மாட்சியிலே பங்கு பெற செய்திருக்கிறார். உலகம் அவர்களையும் ஏச்சி பேசியது, அவர்களை கலிலேயர் என சொல்லி இழிவுபடுத்தியது. இருந்தாலும் தங்கள் பணியில் அவர்கள் வெற்றியை கண்டார்கள். சீடர்களுக்கு மட்டும் இது நடக்கவில்லை, இயேசுவுக்கும் அது நடந்தது. சமூகம் இயேசுவை அப்படியே ஏற்றுக்கொண்டதா? இல்லையே. நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமான சொல்லி இயேசுவின் அழைப்பை கூட அவருடைய இடத்தை பொறுத்து சமூகம் கொச்சைப்படுத்தவில்லையா? நீங்கள் உண்பதற்கு நிலையாக வாழ்வதற்கு நான் என் உடலை கொடுக்கிறேன், இதை நீங்கள் உண்ணுங்கள் என சொன்ன பொழுது நாம் உண்பதற்கு இவர் எப்படி அவருடைய சதையை கொடுக்க முடியும் என சொல்லி இயேசுவினுடைய வார்த்தைக்குள்ளே சமூகம் புறம் தள்ளியது. நீ உண்மையில் இறைமகன் என சொன்னால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வரம் என சொல்லி இயேசுவின் அழைப்பையும் சமூகம் கொச்சைப்படுத்தியது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மட்டுமல்ல, அவர் அளித்த சீடர்களுக்கும் அழைப்பை அவர் 3 ஆண்டுகள் கற்றுக் கொடுக்கிறார். முதல் வாசகம் சொல்வது போல தூய ஆவியாருடைய வருகையினால் அவர்களை திடப்படுத்துகிறார். அவர்களும் இயேசுவின் காலத்திற்கு பின்னால் உலகெங்கும் சென்றவர்கள், நற்செய்திக்கு அவர்கள் சாட்சிகளாக வாழ்கிறார்கள். இன்னும் ஆழமான ஒரு கருத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவால் அழைக்கப்பட்ட மனிதர்களை பாருங்கள், அவர்களெல்லாம் மிகச்சிறந்த திறமையானவர்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் இயேசு யாரையெல்லாம் அழைத்தாரோ, வானக தந்தை யாரையெல்லாம் அழைத்தாரோ, எந்த மனிதரும் அவருடைய அழைப்பில் தோற்று போகவில்லை. விவிலியத்தில் நாம் எடுத்து படித்து பார்க்கலாம், திருச்சபை சொல்லுகின்ற திருவதி வரலாற்றை எடுத்து படித்து பார்ப்போம். ஒரு சீடரும் இயேசுவால் அழைக்கப்பட்ட, இயேசுவால் அனுப்பப்பட்ட, வானக தந்தையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எந்த ஒரு சீடரும் அவர் தோற்று போகவில்லை. தன் மரணத்தின் வழியாக கூட இறை வார்த்தையை அவர்கள் எடுத்துரைத்து சாட்சியாக வாழ்ந்தும் வெற்றி வீரர்களாகி அவர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பலவீனம் நிறைந்த மனிதர்கள் தான், இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் அழைப்பை பெற்றுக்கொண்டதால் பலம் பெற்றவர்களாக மாறி தங்கள் அழைப்பில் வெற்றியை பெறுகிறார்கள். இங்கு பணியில் வெற்றி என்பதும் பணியில் பலன் என்பதும் அழைக்கப்பட்டவரை பொறுத்தல்ல, நம்மை அழைக்கின்ற கடவுளை பொறுத்தே அமைகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கடைசி என சமூகம் கருதிய அத்துணை சீடர்களை அவர் முதன்மையாக மாற்றுகின்றார். உலகம் முழுமைக்கும் இன்று ஆலயங்கள் அவர்கள் பெயரால், உலகம் முழுமைக்கும் இன்று ஆண்டு முழுமைக்கும் திருவிழாக்கள், உலகம் முழுமைக்கும் இயேசுவை பறைசாற்றியது அவர் தேர்ந்து கொண்ட 11-12 சீடர்கள் தான். அவர்கள் வழியாக அவர்கள் தங்களுக்கென்ன சீடர்களை உருவாக்கினார்கள். உலகம் முழுமைக்கும் இந்த இறைவார்த்தை இன்று பரவியிருக்கிறது என சொன்னால் யாரையெல்லாம் அவர் அழைத்தாரோ அவர்கள் அழைப்பில் வெற்றி கண்டார்கள். நாம் சவுளை பார்க்கிறோம். அந்த மனிதன் எப்படிப்பட்ட அழைப்பை பார்த்தார்? தான் சார்ந்திருந்த பரிசேய நெறியில் தன்னை முதன்மையாக கருதினார். அறிவு மிக்கவராக, ஞானம் கொண்டவராக, தனக்கு பயிற்சிவித்த கமாலியாலே பொறுத்தும் கூட அவர் ஒருவேளை தன்னை முதன்மையானவராக கருதி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரையும் குதிரையிலிருந்து கீழே விழச் செய்கிறார். கீழே விழுதல் என்றால் என்ன? இதுவரை அவர் எது தனக்கானதை பிடித்துக் கொண்டிருந்தாரோ அதிலிருந்து அவர் கீழே விழுகிறார். ஆண்டவர் அதன் பின் அவரை உயர்த்துகிறார். அவரை அழைத்தார். அவர் அதுவரை கற்றிருந்த அறிவு அல்ல, அதுவரை பெற்றிருந்த பட்டமும் பதவியும் அல்ல, அதுவரை கொண்டிருந்த சமூக அந்தஸ்து அல்ல. எப்பொழுது அவர் சவுளாய் இழந்தாரோ அப்பொழுதுதான் அவர் அழைப்பில் கடவுளால் ஏற்புடையவராக மாற்றப்படுகிறார், மாட்சியில் பங்கு பெறுகிறார். அவர் பவுலாக மாறி உலகெங்கும் சென்று கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அவர் அப்படியாக கிறிஸ்துவை போதித்த மக்களை துன்புறுத்தியிருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் வழியாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்து மிகப்பெரிய காரியங்களை நிகழ்த்துகிறார். உண்மையில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ஒருவேளை உங்களையும் அவருடைய பணியை செய்ய அழைக்கிறார் என சொன்னால் நீங்கள் எண்ணி கலங்க வேண்டாம். அழைக்கின்ற அவர் உங்களுக்கு ஆற்றலை திடனை கொடுப்பார். அதைத்தான் முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. அவர் உங்களை திடப்படுத்துவார். யோனாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த மனிதன் கடவுள் கொடுக்கின்ற அழைப்பிலிருந்து தப்பி ஓடுகிறார். கடவுளுடைய பார்வையிலிருந்து மறைவாக தொலைதூரம் செல்ல விரும்புகிறார். ஆனால் கடல் மீன் வழியாக கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்து மீண்டுமாக அவருடைய அழைப்பிற்குள் யோனாவை கொண்டு வருவதை பார்க்கிறோம். நாம் ஒருவேளை உலகிற்கு பின்னால், உலக காரியத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்க திருவுளம் கொண்டார் என சொன்னால் நாம் யோனாவை போல் எங்கு தப்பித்து ஓடினாலும் ஆண்டவர் தாமே அவர் சித்தத்தின்படி எங்கு நம்மை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விடுவார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் இதற்கு பின் எப்படி நான் அழைப்பை பெற முடியும் என யோசிக்கலாம். அப்படியல்ல, வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பருவமுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு தான். குழந்தை பருவமாம், நீங்கள் கடவுளோடு இணைந்து உடன் படைப்பாளர்களாக மாறி இருக்கிறீர்கள். அந்த அழைப்பில் நிலைத்திருங்கள். அது அன்பின் உச்சக்கட்டம். ஒரு சிறுவனாக சிறுமியாக இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் சமூகத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது அந்த பருவத்திற்கான அழைப்பு. இளையோராய் இருக்கிறீர்களா? இளமை பருவத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், இளைய அச்சத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அதற்கான அழைப்பு. ஒரு கணவனாக மனைவியாக இருக்கிறீர்களா? ஒருவரை ஒருவர் பிரமாணிக்கத்தோடு அன்பு செய்ய வேண்டும். எப்படி மாணக தந்தை இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தாரோ, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல் நீங்கள் வாழ வேண்டும் என்பது உங்களுக்கான அழைப்பு. ஒரு தாயாக தந்தையாக இருக்கிறீர்களா? நல்ல ஒரு முன்மாதிரியான தாயாக, முன்மாதிரியான தந்தையாக, முன்மாதிரியான உடன் பிறந்த சகோதரனாய் சகோதரியாய் வாழ வேண்டும் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு. தாத்தா பாட்டியா இருக்கீங்களா? நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் உங்களுக்குள் சேகரித்து வைத்திருக்கின்ற அத்துணை வாழ்க்கை அனுபவங்களும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் கொடுத்து அந்த அறிவை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கான அழைப்பு. என் அன்பிற்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார். ஒரு ஒரு கட்டத்தில் அவருடைய அழைப்பை வாழ்ந்து காட்ட அவர் தாமே திடம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நாம் விலகி செல்லவே முடியாது. நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். அருள் பணியாளராய் அருள் சகோதரியாய் அழைக்கப்பட்டிருந்தால் பணிக்குருத்துவத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக ஓடுவோம். பொது குருத்துவத்தில் இருந்தால் முதல் வாசகமும் நற்செய்தியும் சொல்வது போல கடையான நம்மை ஆண்டவர் முதன்மையாக மாற்ற காத்திருக்கிறார். நம் பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்ற காத்திருக்கிறார். ஐயோ, நான் திக்குவாய் என சொன்ன மோசையை, நான் சிறுவன் என சொன்ன எரேமியாவை ஆண்டவர் தாமே அழைத்து நீ எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என சொன்ன அதே தேவன் நம்மையும் என்றும் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி பலவீனங்களை எல்லாம் பலங்களாக மாற்றி அனுப்ப காத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய ஜெபத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கான அழைப்பு என்ன என்பதை வெளிப்படுத்தும். முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது, சொல் வடிவம் பெற முடியாத வார்த்தையின் அர்த்தத்தை எல்லாம் கொண்டு சேர்ப்பவராக தூய ஆவி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்முளிருந்து செயல்பட்டும் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் நம்முடைய பணி வழியாக செலுத்துகின்ற இறை ஊழியத்தை அவர்தாமே ஆண்டவருடைய மாட்சிக்கு கொண்டு செல்லவும் வேண்டிய வரத்தை இத்திருப்பலிகளை மன்றாடுவோம். ஆமீன்.